இருபத்தி மாதம் கூட்டு தியானத்தை ஒரு வெள்ளி விழாக கூட கருதலாம். இங்கே கோயம்புத்தூர் அன்பர்கள், தியானவழி அன்பர்கள், துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை நாமும் பெற்று, நமது சார்புடையோர் அனைவரும் பெற்று, கோயம்புத்தூர் மக்கள் அனைவரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற்று அவர்களது வாழ்க்கையில் அறியாது சேரும் தீய வினைகளை அகற்றி, சாப வினைகளை அகற்றி, பாவ வினைகளை அகற்றி, பூர்வ ஜென்ம வினைகளை அகற்றி அருஞான சக்தி பெற்று இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி நஞ்சினவென்று பேரருள் பெறும் அந்த அருள் சக்திகள் அனைவரும் பெற வேண்டும் என்று கோவை மாவட்ட தியானவழி அன்பர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பெற வேண்டும் என்ற உணர்வினை வலுப்பெறச் செய்து அனைவரையும் அருஞானம் தரச் செய்யும் நோக்குடன் இந்த 25 மாதங்களும் ஒன்று சேர்த்து அனைவரும் பெற வேண்டும் என்று இயக்கத்துடன் இருந்து இன்று 25வது மாதத்தை ஒரு வெள்ளி விழாவாகவும் அனைவரும் பெற வேண்டும் என்ற இயக்கமுடனும் அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கமுடனும் இதை ஆரம்பித்துள்ளார்கள். உங்களுடைய வெற்றி நாளுக்கு நாள். நான் இங்கே வரும்போது இருந்த கூட்டமும் இப்போது 25வது மாதம் ஆகும்போது அநேகமாக இதை போல 10 மடங்கு கூடியிருக்குது என்று கூட சொல்லலாம். ஆகவே உங்கள் நினைவு எல்லோரும் அருளொடி பெற்று இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி இன்று உலக விஞ்ஞானத்தால் ஏற்படும் கடும் இருளையும் வென்று நஞ்சினை அடக்கி அருஞானம் பெறும் அருசக்தி பெற வேண்டும் என்ற உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் உங்களுடைய மூச்சலைகள் காற்று மண்டலத்தையே பரிசுத்தமாக்கும் உணர்வாக பெற வேண்டும் என்று எமது பிரார்த்தனை. ஆகவே கேட்டு நின்றோர் அனைவரும் நாம் இந்த வாழ்க்கையில் இந்த 25வது மாதத்தை கூட்டும் நோக்கமே கூச்சமின்றி நமது வாழ்க்கையில் நாம் பெற்ற சக்தியை நமக்குள் அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் வழி அமைத்தது. நாம் இந்த தியான வழிகளில் எவ்வாறு நாம் வாழ வேண்டும், எவ்வழியில் வாழ வேண்டும் என்ற நிலையை கருத்துக்களை நாம் பரிமாறி அடுத்தவர்கள் பெற்ற இந்த உண்மையின் உணர்வை நாமும் பெற வேண்டும், அந்த அருள்சக்தி அனைவரும் பெற செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் தான் இந்த 25வது மாத இன்று கூட்டு அமைப்பு நிலைகளையும் கூட்டு தியானத்தால் பெறும் சக்திகளை மக்களுக்கு எடுத்து கூறுதல் வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு நூலால் ஒரு பொருளை நாம் தூக்க முடிவதில்லை, பல நூல்களை இணைத்து அது கயிறாக திரிக்கும் போது வலுகொண்ட நிலைகளை தூக்குகின்றோம். இப்போ ஒரு மனிதன் கோபம் என்ற நிலையோ வேதனை என்ற உணர்வை பேசும்போது நாம் கேட்டால் அதற்கு வலு ஜாஸ்தி. வேதனை உண்ட உணர்வை நாம் நுகர்ந்தால் நமக்குள் அந்த வேதனை என்ற நிலைகள் வந்து விடுகின்றது. விஷத்தின் தன்மை நமக்குள் ஊடுருவ தொடங்கி விடுகின்றது. அந்த அணுக்கள் வளர்ச்சி பெற தொடங்கி விடுகின்றது. கோபம் என்ற நிலையில் வந்தாலும் இத்தகைய கொடூர உணர்வு நமக்குள் வந்து நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை இயக்கவிடாது தடைப்படுத்தி விடுகின்றது. வேதனை என்ற உணர்வுகள் நாம் அடிக்கடி நாம் நுகர நேர்வோம் என்றால் நமது நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றி விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் இந்த கூட்டு தியானங்களிலிருந்து தியானத்தின் வழிகொண்டு துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்று அனைவரும் பெற வேண்டும் என்று ஏகுவித்த உணர்வினை ஒலி அலைகளாக வெளிப்பரப்பு செய்யும் போது நமது செவிகளில் அந்த உணர்ச்சிகள் ஊடுருவுகின்றது, நமது உயிருக்கே எட்டுகின்றது, உயிர் வழி கண்ணுக்கு பாய்ச்சப்படுகின்றது. நாம் கூறும் உணர்வலைகள் அனைத்தையும் கவர்ந்து நுகரும்படி செய்கின்றது. வலுகொண்ட இந்த சக்தியின் தன்மையை நமது உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றும் கருத்தன்மை உருவாக்குகின்றது. நாம் அத்தனை பேரும் சேர்த்து அருள் மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும் என்று அனைவரும் பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வினை நாம் சொல்லப்படும் போதுதான் நமது உயிர் அறை ஜீவ அணுவாக மாற்றும் கருவாக உருவாக்கி ஜீவ அணுவாக உருவாக்கிவிட்டால் நமது உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வு இப்புவியில் படர்ந்திருப்பதை நாம் எண்ணும் போதெல்லாம் அந்த அரு உணர்வு நமக்குள் அது பரவி நமக்குள் தனித்த ஒரு மனிதன் பேசிய அல்லது வேதனைப்படும் உணர்வோ கோபப்படும் உணர்வுடைய அடக்கும் ஆற்றலை நாம் பெறுகின்றோம். ஆகவே இதை எண்ணும் போது அனைவருடைய ஆசிகளும் நம்மளுக்கு உறுதுணையாகின்றது. ஆகவே அந்த அருளின் உணர்வை நமக்குள் பெருக்கி 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 இந்த இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி 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 அருள் என்ற உணர்வை நமக்குள் கூட்டி கூட்டி அது உணர்வின் பேரருளாக நமக்குள் மாற்றி, பேரருள் என்றால் நமது சொல் பிறருடைய தீமைகள் அகற்றுவதும், நமது பார்வை பிறருடைய நிலைகளே தீமையிலிருந்து விடுபட செய்வதும், நமது பார்வை அனைவரும் பேரன்பு பெறச் செய்வதும், நமது சொல் ஒவ்வொருவரையும் மகிழ செய்வதும் என்பதுதான் பேரருள் என்பது. நமக்கு கூட்டும் உணர்வுகள் இன்று துருவ நட்சத்திரம் எப்படி இந்த பிரபஞ்சத்தின் உணர்வுகளை ஒளியாக மாற்றி அதன் ஒளியின் உணர்வுகளை அது பரவச் செய்வது, நமது பூமி கவர்ந்து நம் பூமிக்குள் பரவச் செய்கின்றது. இதனை நுகரச் செய்வதன் துருவ தியானமும் நம் பூமியில் பரவிருப்பதை நமக்குள் அழிக்கிறது, நமக்குள் கவர்ந்து அந்த அணுக்களாக பெறச் செய்வதுதான். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் நமக்கு நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிறர் ஒருவரும் பாதுகாப்பதில்லை. ஆகவே நாம் கோபம் என்ற உணர்வை நுகர்ந்தால் அவை நம்மை இயக்கிவிடுகின்றது. இதே போல கோபமோ விழிப்போ சலிப்போ சஞ்சலமோ பயமோ கோபமோ குரோதமோ போன்ற உணர்வுகள் நம்மை இயக்கிவிடுகின்றது, நம்ம நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றிவிடுகின்றது. இதை போன்ற சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் நாம் கூட்டு தியானத்தில் அனைவரும் இது பெற வேண்டும் என்ற இந்த நினைவினை நாம் கூட்டினால் வலுகுண்டதாக நமக்குள் மாறி தீமை என்ற உணர்வை அகற்றி தீமையற்ற உணர்வின் தீமையை மாற்றிடும் அரு உணர்வாக, அதாவது நாம் ஒரு குழம்பு வைக்கும் போது பல பொருளுடன் சேர்த்து காரத்தையோ புளிப்பையோ அதை குறைத்து அது சமப்படுத்தும் போது சுவையாவது போல, நமது வாழ்க்கையில் தனித்த முறைகள் வேதனையோ கோபமோ குரோதமோ இவை அனைத்தையும் அதை அடக்கி அந்த நல்ல உணர்வுகளை மாற்றி அமைக்கும் சக்தியாக நாம் அமைத்ததே இந்த கூட்டு தியானத்தின் நோக்கம். ஏனென்றால் நாம் ஒரு பொருள் தனித்து இருக்கும் போது காரம் காரமாக இருக்கின்றது, புளிப்பு புளிப்பாக இருக்கின்றது, உப்பு உப்பாக இருக்கின்றது, கைப்பு கைப்பாக இருக்கின்றது. ஆகவே நாம் அதாவது கசப்பென்ற நிலைகளோ அல்லது விஷம் என்ற நிலைகளோ தனித்து இருக்கும் போது கர்ணக்கிழங்கு விஷமாக இருக்கின்றது. அதனை புளியை வைத்து அடக்கி காரத்தை போட்டு உணர்ச்சி தூட்டி அதே சமயத்தில் உப்பை கூட்டி சுவையா பார்த்தது வேண்டும். நாம் எத்தனை விதமான குணங்கள் இருப்பினும் அனைவரும் நரம்பெற வேண்டும் என்ற உணர்வினை ஒளியலைகளை நாம் பரப்பப்படும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் பெருக்கி பெருக்கி அதன் வலிவின் தன்மை கொண்டு நாம் சொல்லாக வெளியிட்டு அனைவரும் பெற வேண்டும் என்ற உணர்வினை அனைவரது செவிகளிலும் படும்போதுதான் இந்த உணர்வு உயிருக்கெட்டி உணர்வை கண்ணுக்கு பாய்ச்சி கண்ணின் பணி கொண்டு பூமியில் பரவி இருப்பதையும் நமக்குள் சொல்லும் உணர்வை கவர்ந்து அத்தகைய வலுகொண்ட அணுவாக உருவாக்குவதுதான் இந்த கூட்டு தியானத்தின் அமைப்பு. ஆக நாம் குழம்பு பல வகையும் வைத்து சுவையாக மாற்றுவது போன்று பலரும் ஒன்றாக சேர்த்து அனைவரும் நலம் பெற வேண்டும், இருவிலிருந்து அகற்றப்பட வேண்டும், நஞ்சிலிருந்து விடுபட வேண்டும், பேரருள் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற உணர்வை நாம் அனைவரும் சொல்லும் போதும் இந்த கூட்டமைப்பின் உணர்வின் சக்தி நமக்கு பேரருள் சக்தியாக மாறுகின்றது. ஆகவே ஒவ்வொரு மனிதன் உடலில் விளையும் உணர்வுகள் நமக்கு ஒன்றாக இணைத்து இந்த கூட்டு தியானத்தை நாம் வளர்ப்போம் என்றால் கடும் தீமைகளும் வெல்லும் அந்த ஆற்றல் பெறுகின்றோம். ஆகவேதான் இந்த கூட்டு தியான அமைப்பை நாம் ஒழுங்குபடுத்தி இந்த பற்றுடன் வந்து இந்த பேரருளை நமக்குள் கூட்டுகிறேன். அந்த பேரருள் என்ற உணர்வை ஒரு நட்சத்திரத்திலிருந்து இத்தகைய நிலை பெற்றதா அதன் உணர்வை நமக்குள் கவர்ந்து அனைவரும் அந்த பேரருள் அந்த இயக்க சக்தியை தீமைகள் அகற்றும் வல்லமை பெற வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமும் நமது நிலைகளும். ஆகவே ஒவ்வொரு உயிரும் ஈசனாக இருந்து ஒவ்வொரு உடலும் கோயிலாக இருந்து அந்த கோயிலுக்குள் மனிதனாக இருக்கும் நற்பண்புகளையும் நற்செயல்களையும் நல்ல உணர்வுகளையும் தீமை அகற்றும் உணர்வாக நமக்குள் விளைந்த நஞ்சை வென்று உணர்வினை பேரொருளாக மாற்றும் இந்த மனித உடலுக்குள் இருக்கும் இந்த பேர் உணர்வின் உண்மைகளை நாம் அறிந்து நமக்குள் பகமை புகாது அருவழியை புகுத்தி அருவழியை பெருக்கி ஆக நமக்குள் பேரொருளாக மாற்றி நமது சொல்லும் செயலும் பிறர் கேட்போர் உணர்வுகளில் மகிழை செய்வதும் பேரானந்த செய்வதும் அவர்கள் மகிழ்ந்து வாழும்போது அதை நுகர்ந்து நமக்குள் அரும்பெரும் சக்தியாக மாற்றி அமைப்பதே இக்கூட்டு தியானத்தின் நோக்கமும். கோவை அன்பர்கள் இவையெல்லாம் உணர்ந்துதான் இவையெல்லாம் நாம் பெற வேண்டும், அனைவரும் பெற வேண்டும், அருளும் அனைவரும் மகிழ வேண்டும், மகிழும் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும், அவர்கள் பொருளறிந்து செயல்படும் தன்மை பெறணும், பேரானந்த நிலை பெற வேண்டும், அந்த பேரருளை பெற வேண்டும், அனைவரும் பேரருள் வாழ் பேரருளாக வாழ்க்கை வாழ வேண்டும், அனைவரும் பேரருளை பெற்று பேரொழியான இயக்கமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பித்த அந்த நிலைதான் நாம் இப்போது நாம் அனைவரும் இதை பெறுகின்றோம். அவரவர்கள் பெற்ற உண்மையின் உணர்வுகளை நமக்குள் தெளிவாக்கி கூச்சிட்டு நம்ம இப்ப தெரிஞ்சிருக்கிறோம் திருப்பி சொல்ல முடியல. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு நாம் சொல்லும் உணர்வுகளை கேட்டால் அவர்கள் இருளை மாற்ற வேண்டும். சூழ்ந்து என்று சொல்ல போகும்போது என்ன சொல்லி போட்டு உள்ளுக எழுத்துட்டு போறோம். அதை தெளிவாக சொல்லுதல் வேணும், இனிமை கலந்ததாக வர வேணும். இது ஒரு பழக்கத்திற்கு வர வேணும். ஓம் என்று சொன்னால் அந்த உணர்வின் வலிமை பெறுகிறதாக இருக்கும். கூச்சத்தின் சுவாபமாகவும் அந்த சொல்லின் உணர்வை நாயத்தை சுரிக்கினால் இந்த உணர்வு கொப்பதான் அது இயக்கத்தையும். அதனால ஓம் என்று சொல்லப்படும் போது அச்சமின்றி அந்த உணர்வை நாம் எப்படி கூட்டாக சொல்லும் போது ஓம் என்ற அந்த நாதம் ஓர் இனிமையாக வருகின்றதோ, அதே போல நாம் எழுத்தவுடனே அந்த ஓம் என்ற நாதத்தை நாம் இனிமையாக்கிதல் வேணும். கேட்பு உணர்வு இனிமைப்படும் நிலையாக வர வேண்டும். ஒரு இசை வாசித்தார், அதுல ஐந்தாறு இசைகள் சேர்ந்துதான் வருகின்றது. இசை ஒன்றாக இணைந்து வாழ்ந்தால் அவங்க உணர்வு நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இப்போது நாம் எல்லோரும் சேர்ந்து பாடலாகும் போது ஆக எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. ஆக தனியாக அதை வாசிக்கும் போது அதே போல நாம் இனிமை கலந்ததாக நமது சொல் அது அமைதல் வேண்டும். நமது ஒளி அலைகளை பிறகு மகிழ்ச்சியதாக இருக்க வேண்டும். நமது ஒளி அலைகள் அதை பெறக்கூடிய தகுதி ஏற்படுறதாக இருக்கணும். வந்தவுடனே பேச சொன்னாலே முதல் ஓம் என்ற உணர்வின் அதை சீராக அமைத்து பாடும். அடுத்து உங்களுடைய சொல் தாராளமாக வரும், கூச்சம் என்று வரும், மன வலுவுடன் வரும். அந்த வலிமை பெறும், வலிமையான ஆற்றல் நீங்கள் பெறும். வலிமையான ஆற்றலை பெறக்கூடிய தகுதியை அனைவரும் ஏற்படுத்தி செய்யலாம். நாம் எல்லாம் ஒரே குரலாக இருக்க வேண்டும். எப்படி சூரிய நட்சத்திரம் பேரலாக இருக்கின்றதோ அதே போல நமது தியானவழி எங்களுடைய ஒளி அதை வந்து ஓம் என்ற இந்த உணர்வு காதல் கேட்டாலே அவர்கள் பின் பறந்து ஓடும் நிலைகளில் மகிழ்ச்சி பெறும் ஆனந்தம் பெறும் அந்த தகுதியாக நாம் பெறச் செய்வதே இதன் நோக்கம். அடுத்து நாம் இதை அடுத்து நாம் எப்படி எப்படி எல்லாம் நாம் வழியமைத்து நடத்த வேண்டும் என்ற நிலையில் உங்க அனுபவத்தை சொல்வது வேண்டும். இப்ப நான் இந்த நிலையில் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இப்படி வழி நடத்தினேன். என் குடும்பத்தில் ஒற்று ஒன்று சேர்த்து வாழ முடிந்தது. எனது தொழில் நிமித்தத்தில் தொழில்கள் நான் நடத்தி வரப்போம் போது தொழில் வந்த குறைகளை இப்படியெல்லாம் நான் நிவர்த்தி பண்ணேன். அங்கு ஒரு கணிக்கு உணர்வை எனக்குள் வளர்க்க முடிந்தது அப்படிங்கிற நிலையை தான் கண்ட அனுபவத்தையும் தீமிருந்து விடுபட்ட உணர்வுகளையும் நாம் இதை நுகர்ந்து அதை செய்தல் வேண்டும். இரண்டாவது, நாம் கொடுத்த தியான வழி புஸ்தங்களை நாம் எங்கெங்கு தபோவனத்தில் எது வெளிப்படுகின்றதோ அதை அனைத்தும் திரும்ப திரும்ப படித்தல் வேண்டும். ஒரு கூட்டு தியானம் நடந்தாலும் முதல்ல அந்த புஸ்தங்களை எடுத்து ஒவ்வொரு புஸ்தமாக அது படித்து அது சொல்லுதல் வேண்டும். அந்த சொல்லப்படும் போது எல்லோருக்கும் அந்த நினைவேந்தல் வரும். பின் இதை பேசப்படும் போது அருஞானம் தன்னாலே வரும். ஆகவே நாம் அந்த நூல்களை வெளியிட்டதை பூஜை அறையில் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப பதனமாகவும் வைத்துக் கொள்ளும், அனாவசியமாக வெளியில் வீசி விடக்கூடாது. ஏனென்றால் அதன் நமது வரவேற்பு காலில் இருந்தால் அது ஒரு புஸ்தத்தை உயிரே கடவுள் என்று வைக்கலாம், அல்லது ஒவ்வொரு புஸ்தங்களும் இது ஒவ்வொன்ற அனைத்தும் தூக்கி போடக்கூடாது. ஒரு புஸ்தத்தை வைத்து வருவோர் அந்த படிக்க நிலை வர வேண்டும். இப்ப சாதாரண நம்ம வீட்டுக்குள் யாராவது வர்றாருன்னா கொஞ்ச நேரம் எதிர்பார்த்திருப்பார்கள். அந்த நேரத்தில் இதை படித்து பாருங்கள் என்று ஒரு போர்டை மட்டும் எழுதி வைக்கணும். இதை படித்து அதனுடைய சக்தியை பெறுங்கள் என்று போர்டை எழுதி வைக்கும். அப்போ அதை உற்று பார்ப்பார்கள் என்ன என்று அந்த நோக்கங்கள் வரும். இப்படி ஒவ்வொரு புஸ்தங்களாக வைத்து அந்த உணர்வின் உண்மையை உணரச் செய்யுங்க. வாய்வழி சொல்வதற்காகவும் படித்த நிலையிலே அவருக்குள் கருத்தில் ஆழப்பறிந்து அதன் செயலாக அவர் மாற்றி அமைக்கும் சக்தி வேணும். அதே சமயத்தில் நாம் மற்றவருடன் பழக போகும்போது சொல்லும் போது நாம் சரியாக கேட்கவில்லை என்றால் நாம் எப்படி சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு அலட்சியமோ அல்லது அவங்க மேல வருத்தமோ அவங்கள பற்றி செயலை சோர்வடையதோ கூடாது. ஆக எப்படியும் உண்மையை உணர்வார்கள், அவர்கள் மெய்ப்பொருளை காண்வார்கள், மெய்ப்பொருள் காணும் அருசக்தி பெறுவார். அனைவரும் நலமாக்கும் உணர்வுகள் அங்கே விளையும். அவர் உடலுக்குள் இருக்கும் அனைத்து நல்ல உணர்வுகளும் நலமாக வளரும், நன்மை பெறும் சக்தியாக வளரும் அப்படிங்கிற நிலையை நமக்குள் வளர்த்து கொண்டார். நாம் அவரை பற்றி நாம் எண்ணப்படும் போது நமக்குள் அந்த உணர்வை நமக்குள் சேர்த்து இணைத்து உண்டு சேர்த்து வாழும் தன்மை நமக்குள் கொண்டு வருகின்றோம். என்ன கேட்கவில்லை என்றால் வெறுப்பின் உணர்வை நாம் நவரப்படும் போது அந்த உணர்வின் அணுக்களாக நமக்குள் வழங்கி விட்டார். ஏனென்றால் யோ என்று ஜீவ அணுவாக மாற்றி ஜீவ அணுவாக மாற்றும் கருவாக மாற்றி நம் உடலுக்குள் சேர்க்கப்படும் அத்தகைய அணுவாக உருவாகிவிடும். அதான் பிரம்மா என்பதும் அத்தகைய அணுக்கள் எத்தகைய சலித்தும் சோர்வின் தன்மை பெற்றமோ அந்த அணுவின் தன்மை வளைந்து விட்டால் அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் மேலே சோர்வடைய செய்வதும் அல்லது வெறுப்பான நிலையும் நமது சொல்லை வலுவான நிலையை சொல்ல முடியாத நிலை கூட ஏற்படலாம். ஆனால் அவர் கேட்க மாட்டார் என்ற நிலைக்கும் கேட்க மாட்டார் என்ற நிலையும் வெறுப்பின் காரணமாக அவருக்குள் அழுத்தமாகவும் சில கோபமாகவும் சொல்லக்கூடிய தன்மைதான் பணிவும் ஆக அந்த பண்பை பார்த்து பண்பினை ஏற்றுக்கொள்ளும் பருவத்தை நாம் பெற்றுள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடிகளையும் ஒவ்வொருவரும் நமது பண்பை அவர்கள் பருகும் தன்மையை பெற செய்வதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யாரும் தெரிந்து தவறு செய்யவில்லை, சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுதான் இவ்வாறு அவர்களை செயல்படுத்துகின்றது. அதிலிருந்து நாம் விடுபடும் நிலையில் வர வேண்டும். உதாரணமாக நாம் தியான வழி அன்பர்கள் நமது குடும்பத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், என் நிலையில் வாழ வேண்டும் என்ற நிலையை நமக்கு வாழ்ந்து காட்டி நம்மை பார்த்து மற்றவர்கள் வாழ்ந்து அந்த உண்மையின் உணர்வாக வாழச் செய்தல் வேண்டும். நமக்குள் நாம் எதை பார்க்கின்றோமோ, நாம் ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அந்த தவறு உணர்த்து குற்றவாளி என்றோ குற்ற உள்ளவர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் நமது குடும்பத்தில் நமது மக்களையும் கணவன் மனைவியும் எப்படி வாழ்கின்றோம், மகிழ்ந்து வாழ்கின்றோம் என்று வாழ்ந்து காட்டப்படும் போது அடுத்து நம்மை பார்ப்பவருக்கும் அந்த உணர்வு தோன்றும். ஆக அந்த உணர்வு தோன்றினால் நம்மை பார்க்கும் போது நல்ல உணர்வு அவருக்குள் விளையும் தன்மை வருகின்றது. நமக்குள் நம்ம சஞ்சலம் சலிப்பும் எடுத்து வளர்த்து கொண்டால் அடுத்தவர்கள் நம்மை பார்க்கும்போது அதே உணர்வு அவர்களுக்குள் விளைய தோன்றுகிறது. ஆக நமது பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதன் உயிரும் ஈசனாகவும் அந்த உடல்கள் ஆலயமாகவும் சிவமாகவும் மதித்து சிவன் வீட்டிற்கும் சிவனாக அமைந்திருக்கும் அந்த உடலை ஆக மகிழச் செய்யும் உணர்வு பெற வேண்டும் என்ற நோக்குடன் நாம் இருந்தவென்றால் பிறர் கூறும் குறைகளை நமக்கு ஏற்காது, அதை நாம் மாற்றி அமைத்து விடலாம். ஆனால் இதே சமயத்தில் நாம் அதிகமாக மாற்றி அமைத்த முயற்சித்தாலும் ஒரு சிலர் அவருடைய பிடிவாத குணம் இருந்தால் அவருடன் நாம் பேச்சை நிறுத்திக் கொள்வதும் அது நல்லது. என்றால் பேச பேச அந்த உணர்வுகள் நமக்குள்ளே மாறும். அதனால நமக்குள் மாறாது. ஏனென்றால் ஒரு பாலுக்குள் விஷம் பட்டாலோ காரம் பட்டாலோ அந்த உணர்ச்சிகளை தோணும். பாலை போல மனதை வைத்து பிறருடைய கார உணர்ச்சிகளை அதிகமாக நாம் கேட்டறிந்தால் நிலை நம்முடைய உணர்ச்சிகள் கோபமாகும். நாம் அவருடைய நிலைக்குத்தான் நாம் போக வேண்டிய நிலை வரும். அவர் சீக்கிரம் நல்ல உணரும் சக்தி பெற வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தையை சுருக்கிக் கொள்ளும். அப்போது அவர்களும் எதை எடுத்தாலும் நீ நலமா இருக்க வேண்டும், நல்லதாக நல்லதா இருக்க வேண்டும், உன் குடும்பம் பற்றுடன் இருக்க வேண்டும், பகல்துடன் இருக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்து இதை போன்ற நிலைகள் வரப்படும் அவங்களை மாற்றி அமைக்கும் சக்தியும் வரும். இதே போல ஒவ்வொரு நிமிடத்திலும் நம் குடும்பத்தில் குழந்தைகள் கல்வியிலோ மற்றவர்களோ குறைவாக இருந்தால் அந்த குறையின்ற உணர்வு அகற்றி வச்சு அவன் தெளிவாவான், அருண் ஞானத்தை பெறுவான், கல்வியின் சிறந்தவன் ஆவான், சிறந்த நிலைகள் பெறுவான் என்று நீங்கள் ஒரே நிமிடம் ஆத்மசுத்தி செய்துட்டு இந்த நிலையை எண்ணுங்கள். அந்த குழந்தைகளும் பண்படும் குழந்தைகளாக வளர தொடங்கிவிடும். ஆகவே நமது பண்பினை அனைவரும் பரிசெய்ய வேண்டும். அதைக்கண்டு நாம் மகிழும் தன்மை பெற வேண்டும் என்று வாசித்து அடுத்து நம் அனுபவங்களை பேசும் கண்டிருந்த நிலைகளும் மற்ற காவிய தொகுப்புகள் திருமூலர் போன்ற நிலைகளும் மற்ற ஞானிகள் வெளியிட்ட நூல்களை சிலர் அதிகமாக படித்திருக்கலாம். அதனை எடுத்து அந்த கருத்தினை இன்று நமது குருநாதர் காட்சிய நிலைகளுக்கு ஒப்பிட்டு இயக்கின் உண்மைகளை நாம் விளக்கு கூறும் நிலைகளும் நாம் அவர்களுக்கு ஞானிகள் கூறிய உணர்வுகளை நாம் அதை பண்படும் நிலையாக மாற்றி அமைக்கும் சக்தியாக நாம் இணைந்து வாழும் தன்மையாக வர வேண்டும். ஆகவே அதை பரிசீலீர்கள் என்று வேண்டிக் கொண்டு அடுத்து உங்களுடைய அருள் ஆனந்த சக்தி உங்களுக்குள் பெற்றதையும் பேர் அருளை உங்களுக்குள் வளர்த்த நிலையும் உங்கள் பேச்சும் மூச்சும் அனைவரும் அறிய செய்யும் ஆற்றலாகவும் தெளிவான உள்ளம் பெற்று பேர் ஒளி என்ற உணர்வுகளை எல்லாவற்றையும் அறிந்திடும் ஆற்றல் தடை செய்யக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஒவ்வொருவருடைய உபதேசமும் உங்களுடைய அனுபவம் மற்றவர்களை தெளிவாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் ஈஸ்வரா குருதேவா, அதாவது ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றால் நமது உயிர் நமது உடலுக்குள் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் எதை பார்க்கின்றோமோ, எதை கேட்கின்றோமோ, எதை நுகர்கின்றோமோ இவை அனைத்தையும் நாம் சுவாசிக்கும் போது நமது உயிர் எப்படி ஓ என்று இயங்குகின்றதோ அதே போல நாம் நுகர்ந்த உணர்வை ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றும் கருவாக உருவாக்கி கொண்டுள்ளது. அவ்வாறு உருவாக்கும் அந்த உயிரைத்தான் ஈசன் என்று காரணப்பேர் வைக்கின்றார்கள் ஞானியர்கள். அதே சமயம் நம் உடலுக்குள் இருக்கும் உடலும் சரி உடலுக்குள் இருக்கும் பற்பல குணங்களுக்கும் நமது உயிரே குருவாக இருக்கின்றது என்பதனைதான் நமது குரு காட்டிய அறுவடையில் நமது உயிரே ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நாம் இப்போது அந்த வேண்டிக் கொள்வதும் ஏங்கிக் கொள்வதும் இதைதான். நாம் கேட்கும் பார்க்கும் இந்த உணர்வுகளை நாம் சுவாசிக்கும் போது, உதாரணமாக ஒருவர் கோபமாக பேசுகிறார், நாம் வேடிக்கையாக பார்க்கின்றோம் என்று வைத்துக் கொண்டாலும், அந்த கோபமான அந்த உணர்வு நாம் நுகர்ந்து அறியப்படும் போது கோபப்படுகிறார் என்ற உண்மையை நாம் அறிகின்றோம். அந்த கோபமான உணர்வோ ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றும் கருவாக உருவாக்கி விடுகின்றது நமது உயிர். அவ்வாறு உருவாக்கும் அதைத்தான் நம் உயிர் இருக்கும் இடம் ஈஸ்வர லோகம் என்றும், அதே சமயம் அது கருவாக்கப்படும் போது இந்திர லோகம் என்றும் காரணப்பேர் வைத்து அழைக்கின்றனர் நமது ஞானியர்கள். இந்திர லோகம் என்றால் கருவாகி விடுவதைத்தான் இந்திர லோகம் என்று காரணப்பேர் வைக்கின்றார்கள். அது குறித்த காலம் வரும்போது நாம் அந்த கோபமான அந்த கரு அணுவாக மாறுகின்றது. அவ்வாறு அணுவாக மாறினால் நமது உயிர் இயக்கத்தை ஈசன் என்றும், இயக்கத்தால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும், இயக்கத்தால் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் காந்தத்தை வைத்திருக்கின்றார்கள். அதே போல நாம் நுகர்ந்த அந்த கோபமான உணவின் அணுவும் அதனுடைய இயக்கம் ஈசன் என்றும், அதனால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும், ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்றும் காரணத்தை வைக்கின்றார். நாம் கோபமாக அது நுகர்ந்தறிந்த உணர்வை ஜீவ அணுவாக மாற்றும் போது அதற்கு பேர் பிரம்மம் என்றும், பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும் காரணத்தை வைக்கின்றார். ஆகவே உருப்பற்ற இயக்குணமோ அதன் இயக்கமாக அது இயங்கும் என்று காரணத்தை வைத்து அழைக்கின்றார்கள். அவ்வாறு உருவான அணுவை அதன் மலம் நம் உடலாகப்படும் போது சிவமாகின்றது. இப்போது நாம் ஒரு வித்தனை ஊன்றினால் அதன் இனத்தை பெருக்குவது போன்று, ஒரு கோபமான உணர்வை நாம் நுகரப்படும் போது அந்த உணவை உட்கொள்ளும் அணுவாக பெறுவதோடு மட்டும் இல்லாதபடி அந்த உணர்ச்சி தூண்டி அதன் வழியில் நம்மை இயக்க செய்து அது தனது உணர்வை அது உணவாக எடுத்து தன் இனத்தை பெருக்கிக் கொண்டே உள்ளது. அவ்வாறு கோபமான உணர்வுகளை வேடிக்கையாக பார்த்தால் அது நமது உடலில் இரத்த கொதிப்பாக மாற்றும் நிலை ஏற்பட்டு விடுகின்றது. ஆக நாம் அந்த கோப உணர்ச்சிகளின் அணுக்கள் பெருக பெருக அதற்கு உணவு தேவை என்றால், அந்த கோபமான உணர்வுகளை நாம் நுகர்ந்து 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 அதன் உணர்வை நாம் பெறும்போதால் நம் உடலுக்குள் இருக்கும் அந்த அணுக்கள் பெருகிக் கொண்டே வருவதோடு மட்டுமல்லாதபடி நம்மை கோபக்காரனாக மாற்றிவிடுகின்றது. சிந்திக்கும் செயலும் இழக்கப்படுகின்றது. நமது செயலும் உணர்ச்சி வசப்பட்டு செய்வதும், சிந்தனையற்ற செயல்களும் வருவதும், மற்றோர் சொல்வதை கேட்க முடியாத நிலைகளை தடைப்படுத்தி நமது உடலில் கடும் கொதிப்பினை உண்டாக்கி நமக்குள் கைகால் அங்கங்களை முடக்கும் நிலை வந்துவிடுகின்றது. இதனை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்குத்தான் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று சொல்லுகின்றார். நாம் நுகரும் உணர்வுகள் அனைத்தும் நம் உடலாகும் போது சிவமாகின்றது. அதிலே கோபமான உணர்வுகளை நாம் நுகர்ந்தோம் என்றால் அதை நாம் நுகர்ந்த உணர்வு நந்தீஸ்வரன் என்று, நாம் சுவாசித்த உணர்வு நம் உயிரை போன்ற அந்த அணுவும் உருவாக்கி அந்த கோபமான உணர்ச்சிகளை உணவாக உட்கொண்டு அதன் கணக்கு எந்த அளவு எடுத்தோமோ அதற்கு ஒப்ப நமக்குள் இரத்த கொதிப்பாக வந்து நம் கைகால் அங்கங்களை முடக்கி விடுகிறது என்பதை உணர்த்துகின்றனர். இதே போலதான் வேதனைப்படுவோரை வேடிக்கையாக பார்த்தாலும் அதை தொடக்க தவறினார் அந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் நுகர்ந்து நுகர்ந்து அது வாத நோயாக மாறிவிடுகின்றது. அதன் கணக்கின் பிரகாரம் இதை போன்ற நிலைகளை நாம் நிவர்த்தி செய்வதற்குத்தான் மனிதனின் வாழ்க்கையின் உயிர் ஒளியானது உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றினான் அகசியன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன். அவன் காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்தாலும் அவருடைய குடும்பங்கள் அந்த அகசியன் தாயார் மிருகங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள விஷமுருவி பச்சலைகளை தன் அருகிலே பரப்பி வைத்துக் கொண்டு தன் உடலிலும் பூசிக்கொள்வது வழக்கம். அவ்வாறு பூசிக்கொண்ட அந்த உணர்வுகள் மிருகங்கள் தன் இறைக்காக நுகர்ந்தறிந்து வரும்போது இந்த விஷத்தில் இருக்கும் பச்சலைகளை நுகர்ந்தவன் அது விஷத்தின் தன்மை ஒழுங்குவது ஆனால் அந்த பக்கம் செல்வதில்லை. ஆனால் அந்த தாய் நுகர்ந்த உணர்வோ கர்ப்பகாலங்களில் தாய் கருவிலே இருக்கும் போதே தாய் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் கருவில் இருக்கும் சிசுக்கு விஷத்தில் இருக்கும் ஆற்றல் மிக்க சக்தி அது பெறுகின்றது. அவ்வாறு 10 மாதம் விஷத்தை மறுக்கும் அருசக்தி பெற்ற அந்த குழந்தை பிறந்த பின் அதன் அருகிலே விஷப்பாம்புகளோ ஜந்துகளோ மிருகங்களோ வருவதில்லை. என்றால் விஷத்தின் இயக்கமாக இயக்கும் மற்ற மிருகங்கள் அது விஷம் ஒடுங்கிய பின் சாந்தம் அடைந்து விடுகின்றது, இவன் பக்கம் வருவதில்லை. இப்படி அவன் மல்லாந்து படுத்திருக்கும் போது வான்வீதியிலே மின்னல்கள் தாக்கப்படும் போது அந்த மின்னலின் இயக்கத்தில் இருக்கும் விஷத்தை ஒதுக்கி அந்த உணர்வின் தன்மை அந்த குழந்தை நுகர நேருகின்றது. அவ்வாறு நுகர்ந்த உணர்வுகள் தான் அந்த குழந்தையின் உடலில் அணுக்கள் விஷத்தை ஒடுக்கும் அணுக்கள் விளைந்து 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 வான்வீதியில் வளரும் அந்த மின்னல்களை தனக்குள் உயிரை போன்ற அந்த அணுக்களாக வளரும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அவ்வாறு வளர்ந்து வந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவன் வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய இந்த தாவர இனங்களின் இயக்கங்களை கண்டுணர்ந்து அது எவ்வாறு அது செயல்படுகிறது என்ற உண்மையை உணர்ந்தான் அகசியன் வளர்ச்சி அடையும் அந்த பருவத்தில். ஏனென்றால் அவனுக்கு அகசியன் என்று பெயர் வைத்ததே அணுவின் இயக்கத்தை கண்டுணர்ந்ததனால் அகசியன் என்று பெயர் வைக்கின்றார். அவ்வாறு கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை தான் நாள் அடைவில் உண்மையின் உணர்வின் இயக்கங்களை அறிந்தவன் மற்ற உயிரினங்களை கொண்டு புசித்தார் அதன் மனமும் அதன் உணர்ச்சி நமக்குள் வந்தார் நாம் எந்த மிருகங்களை கொண்டு புசித்தோமோ அதன் உணர்வு நமக்குள் வந்து மீண்டும் அதன் ஈர்ப்புக்குள் சென்று நாம் மனிதனின் உடலை மாற்றிவிடும் என்ற நிலையை உணர்ந்தான். பின் அதிலிருந்து தான் தப்பிக்க பல தாவரங்களை உணவாக உட்கொள்ளும் பழக்க வழக்கங்களை கொண்டு வந்தான். அவ்வாறு தாவர இனங்களை பச்சையாக உணவாக உட்கொண்டால் அதன் மனமும் இப்போ ஒரு ஆடு எத்தகைய தாவர இனங்களை உட்கொள்ளுகின்றதோ அதன் ஈர்ப்புக்கு அழைத்து சென்று விடுகிற என்ற உண்மையை உணர்ந்தான். ஆகவே இதை மாற்றுவதற்காக இன்று விஞ்ஞானிகள் பல பல வித்துகளை நெல் பயிர் போன்ற வித்துகளை உருவாக்குகின்றனர். அதை போல முதல் முதலில் உணவுக்காக பல பயிரினங்களை செய்து அதை வேக வைத்து பல பொருள்களை இணைத்து சுவையாக உட்கொள்ளும் அந்த நிலையை பெற்றவன் முதல்ல அகசியன். ஆகவே ஒரு வித்தை விளை வைத்து வைத்தால் அது மீண்டும் முளைக்காது. ஆகவே இதை போன்று பல உணர்வுகளை சுவையாக உட்கொள்ளும் இந்த உணர்வு ஏற்படும் போது தனது உடலுக்குள் விஷத்தின் தன்மை மாற்றி தான் சுவைமிக்க உணவின் அணுக்களை அங்கு உருவாக்க கற்றுக்கொண்டான் அகசியன். அவ்வாறு கற்றுக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டுதான் துருவத்தை நமது பூமி இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கும் சூரியனால் கவரப்படும் மற்ற கோள்களும் மற்ற இதழ்கள் உமிழ்த்தும் உணர்வினை நமது பூமி துருவத்தின் வழி கவரப்படும் போது அதை நாம் பூமிக்குள் பரவச் செய்து தாவர இனங்களுக்கு எப்படி இரையாகின்றது நட்சத்திரங்கள் ஒன்றோடொன்று மோதும் போது அது மின்னல்களாக மாறி பல உணர்வுகளை மாற்றம் அடைவதை அவனால் உணர முடிகின்றது நுகர முடிகின்றது. நுகர்ந்த உணர்வுகள் அவனுக்குள் அணுவாக விளைகின்றது. அவ்வாறு விளைந்த அந்த உணர்வின் தன்மைதான் அவனுக்குள் அந்த உணவாக உட்கொள்ளும் அணுக்களின் பெருக்கம் அதிகமாகின்றது. இப்போது நாம் கோபிப்போனை நுகரப்படும் எப்படி கோப உணர்ச்சி தூண்டும் அணுவாக உருவாக்குகின்றதோ, இதை போல விஷத்தை மிதிக்கும் ஆற்றல் இருப்பதனால் மின்னலில் வரும் விஷத்தன்மை ஒடுக்கி அந்த உணர்வினை ஒளியாக மாற்றும் அணுத்தன்மையை அவனால் சந்தர்ப்பத்தால் அது வளரும் பருவம் பெறுகின்றது. ஆகையினால் அவன் வாழ்க்கையில் இத்தகைய உணர்வை அவனுக்குள் பெற்று அவன் வாழ்நாளில் திருமணம் ஆகும் போது தான் பெற்ற உண்மையின் உணர்வுகளை தான் மனைவிக்கு எடுத்துச் சொல்லி மனைவியும் தன்னை போல காணும்படி செய்து தான் கண்ட உண்மைகள் மனைவி பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவர் மேலும் உயர வேண்டும் என்றும் அவர்கள் இருவனும் ஒன்றென இணைந்து அதன் வழிகளில் எதை துருவத்தை எல்லையாக வைத்து தனக்குள் நுகர்ந்தனரோ அந்த இருவுயிரும் ஒன்றென இணைந்து அவர்களில் நட்சத்திரங்கள் உணர்வுகளை தனக்குள் அது உணர்வாக எழுத்துக் கொண்டதனால் இந்த வான்வீதியில் வெளிப்படும் நட்சத்திரங்கள் உமிழ்த்தும் சூரியன் எவ்வாறு தனக்குள் மாற்றிக் கொள்ளுகின்றதோ அதே போல இவர்கள் அந்த நட்சத்திரங்கள் இயக்கங்களை ஒளியாக மாற்றி இன்று ஒளியின் சரீரமாக இருக்கின்றனர். கணவனும் மனைவியும் இருமணமும் ஒன்றென இணைந்து பேரானந்த நிலைகள் கொண்டு இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ளார். ஆகவே அதனை நாம் பின்பற்றி கவர்ந்து நமக்குள் உருவாக்கினார். நாமும் இந்த இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றிடும் அருசக்தி பெற்று நங்கினர் என்று பேரருள் பெறும் நிலையை எல்லா பேரருள் என்றால் எதனையும் இயக்கக்கூடிய சக்தி நாம் பெற முடியும் என்றதுதான் பேரருள் என்பது. ஆகவே இதனையும் இயக்கும் தனக்குள் தான் இயக்க சக்தி பெற்றுவிட்டால் பேர் ஒளி என்ற நிலைகள் ஆகின்றது. அதான் இன்று துருவ நட்சத்திரம் பேர் ஒளியாக இருப்பதை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக தான் அந்த அகஸ்டினால் கண்டுணர்ந்த உணர்வுகள் இந்த உயிர் இந்த பூமிக்கு வந்த பின் ஆதி மூலம் என்று அதற்கு காரணத்தை வைத்து அதன் வளர்ச்சியில் நுகர்ந்த உணர்வுண்டு உணர்வுக்கொப்ப புழுவாகவும் பூச்சியாகவும் மாற்றமாக்கி அதன் வளர்ச்சி பெற்றதை நாம் உணர்வதற்காக இந்த உயிர் ஒரு செடியின் சற்றை நுகர்ந்து ஒரு உடல் ஆனால் சிவம் என்றும் அந்த செடியின் அந்த உணர்வின் இயக்கத்தை வினை என்றும் காரணத்தை வைத்து அழைக்கத் தொடங்கினர். யார் முதலே? இதே அகசியன்தான். அவ்வாறு அது உருவான பின் உயிர் ஈசன் என்றும் உடல் சிவம் என்றும் உடலில் இருப்பது வினை என்றும் எந்த செடியின் சத்தை அது நுகர்ந்ததோ அதே நுகர்ந்து மூசிய வாகனா அந்த சத்தின் நுகரப்படும் போது அந்த உணர்வுகள் அதை இயக்கி செடி இருக்கும் பக்கம் இந்த உடலை அழைத்து செல்லுகின்றது. அதனால்தான் மூசிக வாகனா என்று காரணப்பேர் வைத்து அழைத்தனர் ஞானி. அந்த ஞானியார் அகஸ்தியனை.